எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பாலா லீலைகள் பகுதியில் நம்ம பார்க்க போகிற நிகழ்வு வந்து வைராக்கியம்தான் பாலா. இந்த நிகழ்வு வந்து திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. பார்க்கலாமா? அன்றைக்கி வந்து காலையில் மாலாவோட அப்பா வந்து மாலாக்கிட்டேயும் அவள் அம்மாக்கிட்டேயும் அவருடைய நண்பரான நட்ராஜ் மாமாவோட ஊர் திருவிழாக்கோசரம் அவர் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனதாகவும் நம்ம குடும்பத்தோடு அந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இதை கேட்டோடனே மாலாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஒரு 2-3 வருஷமாகவே அவங்க வந்து இந்த திருவிழா சமயத்தில் நடராஜ் மாமா கூப்பிடுறதும் இவங்க வந்து அந்த ஊருக்கு போகிறதும் அங்கே 10 நாள் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறதும்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அங்கே வந்து 10 நாளைக்கு முன்னாடி அங்கே காவல் தெய்வமான கருப்பண்ண சாமிக்கும் பேச்சியம்மனுக்கும் காப்பு கட்டுற வழக்கம் உண்டு. அதனால் அந்த கோயிலில் அந்த கிராம தேவதைகளுக்கு காப்பு கட்டிட்டா அந்த ஊரை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது. இந்த ஒரு கட்டுப்பாடு அந்த ஊரில் உண்டு. அந்த 10 நாளும் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மாதிரி நிகழ்வுகள்லாம் அங்கே நடக்கும். ஒரு நாள் வந்து சீதா கல்யாணம் நடக்கும், ஒரு நாள் வந்து மகாபாரத கதைகள் வந்து சொல்லப்படும், ஒரு நாள் வந்து தெருக்கூத்து இருக்கும். இப்படி பலவிதமான இயல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 3 கேட்டகரியிலையும் அங்கே வந்து நிகழ்வு நடக்கிற வழக்கம் உண்டு. அதனால் ஊரே வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து ஆரவாரத்தோட அவங்க வீட்டு கல்யாணம் போல் அந்த திருவிழாவை நடத்துகிற பழக்கம் உண்டு. இதில் வந்து 8, 9, 10 நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா 8வது நாள் வந்து கருப்பண்ணசாமி குதிரை வாகனத்தில் மேற்குலேருந்து கிழக்குக்கு வருவார். கிழக்கில் வந்து பேச்சியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து பேச்சியம்மனையும் தன்னோட குதிரையில் ஏற்றிண்டு நகர் உலா வர ஒரு பழக்கம் உண்டு. இது முடிஞ்சு 9வது நாள் வந்து அந்த பேச்சியம்மனுங்கிற கிராம தேவதை அந்த நகர்வலம் வந்து ஊரை காவல் காக்கிற அந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை பற்றி இன்னும் விவரமாக வந்து பார்க்கலாம். 10வது நாள் அந்த கோயிலில் பொங்கல் வச்சு எங்கள் ஊர் மக்கள் வந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு விருந்தினருக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணி அவங்கள ஊருக்கு அனுப்புகிற ஒரு நடைமுறை இருக்கும். அதனால தான் மாலாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த ஊருக்கு போகிறதா. குறிப்பிட்ட அந்த நாளில் மாலாவோட குடும்பம் அந்த மணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த ஊரில் இன்னொரு பிடிச்ச விஷயம் மாலாக்கு என்ன அப்படின்னா, நடராஜ் மாமாவோட கடைசி தங்க விஜி வந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஊருக்கு போன விஜி தான் அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்ற தோழியாக அந்த ஊரில் இருப்பாள். ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்ப சிம்பிள், ரொம்ப அன்பான ஒரு பொண்ணு. ஸோ அந்த ஊருக்கு போன உடனே அவளை வரவேற்கிறது வந்து நடராஜன் மாமாவோட தம்பியான சிவகுமார் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் கொண்டு போய் அவங்க சூட்கேஸ் எல்லாம் வச்சுட்டு மாலாவோட அம்மா அப்பா வந்து வீட்டில் இருந்து பெரியவங்களோட பேசிகிட்ருக்க, மாலா வந்து வாசலில் வந்து திண்ணையில் வந்து உட்கார்றான். அது வந்து ரொம்ப அழகான ஒரு வீடு, காம்பவுண்ட் வால் வந்து ரொம்ப ஒரு 10-15 அடிக்கு உயரமாக இருக்கும் அந்த காம்பவுண்ட் வால். பெரிய கேட்டு, அந்த கேட்டில் உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து இந்த தானியங்களெல்லாம் காய வச்சுருப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு ரைஸ் மில், அதுவும் இவங்களோட ரைஸ் மில் தான் அது. அதனால் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள்லாம் இங்கே வந்து அந்த இதை வந்து தானியம், அரிசி, பருப்பு அது எல்லாத்தையும் காய வச்சு அதுக்கப்புறமா மிஷினில் கொண்டு போய் அவங்க அரைச்சி அதை மூட்டை கட்டி வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அதனால் அந்த திண்ணையில் உட்கார்றது வந்து மாலாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேலையாட்கள் இங்கே அங்கே போயிட்டுருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட பேசுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு இடம், எப்பவும் பரபரப்பாகவே இருப்போம். இவ வந்து உட்காந்து பார்த்துட்டு கழிச்ச விஜி வந்து அவளோட வந்து உட்காந்து அந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு, மாலாவை கூட்டிகிட்டு அவங்களுக்கு சொந்தமான ஒரு மாங்காய் தோப்புக்கு அழைச்சின்னு போகிறான். அங்கே நிறையா மாங்காய், கொய்யா பழம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இழந்து பழம் அப்படின்னு நிறைய வகை வகையான பழங்கள்லாம் அங்கே இருக்கும். அதனால் அங்கே போய் நம்ம போய் விளையாடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். இப்படியாக மாலாவோட அந்த 5-6 நாளான விஷயங்கள், சாயங்காலம் வந்து காலையில் அவங்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க, சாயங்காலமாக வந்து ஊரில் நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துப்பாங்க. விஜி வந்து அவளோட சொந்தக்காரங்க எல்லோரும் அங்கே நிறைய, அவளுக்கு கசின்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் மாலாவை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீடாக கூட்டிகிட்டு போய் அறிமுகம்லாம் படுத்தி, ஸோ அந்த அந்த ஒரு வாரம் அவளுக்கு எப்படி போச்சுன்னே அவளுக்கு தெரியல. இப்படி இருக்கிறச்ச அவள் அந்த 8வது நாள் வந்தது. அந்த 8வது நாள் அன்னைக்கு சாயங்காலமாக கருப்பண்ணசாமி வந்து குதிரை வாகனத்தில் வர அந்த ஊரோட வழக்கப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த கருப்பண்ணசாமியை நிறுத்தி அவருக்கு வந்து பூஜைகள், அவருக்கு வந்து மலர் மாலை அப்படின்னு அவங்களோட அந்த குல சீர்னு இருக்கும் அந்த சீரை கொடுத்து அந்த கருப்பண்ணசாமியை அந்த பேச்சியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இது என்ன அவங்களுக்கு வழக்கம் அப்படின்னா, அந்த பேச்சியம்மன் அப்படிங்கிறது ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு கருப்பண்ணசாமியோட தங்கை. அப்போது ஒரு முறை வந்து கருப்பண்ணசாமி வந்து நகர் வலம் வரச்ச இப்போ பேச்சி அம்மன் வந்து சொல்லியிருக்கேன், நானும் அவங்க கூட நகர்வலம் வரேன் அப்படின்னு. அப்போது கருப்பண்ணசாமி வந்து சொல்கிறாரு, இதில் குழந்தைங்கள்லாம் இந்த நகர்வலம் வரக்கூடாது, பெரியவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் குதிரை மேலே ஏறி அந்த நகர்வலத்துக்கு கிளம்புறாரு. இது ஒவ்வொரு நாளும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லவே பேச்சியம்மனுக்கு கோபம் வந்து, இன்னுமே நான் வந்து உன் கூட இருக்க மாட்டேன், நான் வந்து இந்த குடிகளை காவல் தெய்வமாக நான் வர்ற வரலையும் நான் தனியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிழக்கு பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல போய் தன் கோயிலை ஸ்தாபிதம் பண்ணிக்கிறார். அப்படி ஸ்தாபிதம் பண்ண பேச்சியம்மன் அந்த கருப்பண்ணசாமிக்கு உண்டான அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கோசரம் சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொள்கிறான். அப்போது அந்த தவத்து பேர்னால் சிவபெருமான் அவளுக்கு வரத்தை கொடுக்க அந்த ஊரோட காவல் தெய்வமாக அவள் வந்து தன்னையே வந்து மாபெரும் சக்தியோட அந்த நகர்வலம் எடுக்கிறான். இந்த நிகழ்வை ஒட்டி தான் அந்த திருவிழாவே அங்கே அந்த ஊரில் நடக்குது. இதை இந்த 8வது நாள் தன்னோட தங்கையான பேச்சியம்மனை வந்து சந்திக்க வரார் கருப்பண்ணசாமி. வந்து அவளை வந்து தன்னோட குதிரையில் தனக்கு சமமாக அவளை ஏற்றிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த நகர்வலத்தை வர்றது ஒரு ஐதீகம். இதுதான் அந்த கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை. அன்னைக்கும் அதே மாதிரி தான் அந்த நகர்வலம். ஸோ இந்த மேற்குலேருந்து கிழக்குக்கு போகிறச்ச வழியில் வந்து ஊர் மக்கள் பேச்சியம்மனுக்கு தங்களோட காணிக்கை, தங்களோட பரிசுகள் எல்லாம் கொடுத்து பேச்சியம்மையை உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கப்புறம் 9வது நாள் ராத்திரி பேச்சியம்மன் ஊர்காவலுக்கு தன்னந்தனியாக வருவா. அந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஸோ இது வந்து அந்த 9வது நாள் திருவிழா போது அனுசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ 8வது நாள் வந்து இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில், 9வது நாள் காலையில் அந்த ஊர் வந்து எல்லோரும் நல்லா பெருக்கி சாணம் போட்டு பெருசு பெருசாக கோலம் போட்டு அன்னைக்கு ராத்திரிக்கு பேச்சியம்மனுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கஞ்சி காய்ச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து பேச்சியம்மன் வந்து தொட்டோ இல்லை அந்த யார் வீட்டில் வந்து அதை வந்து எடுத்து குடிக்கிறாளோ அந்த வீட்டுக்கு அந்த வருஷத்துக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு அந்த வருஷம் பேச்சியம்மனோட முழு அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த 9வது நாள் காலையில் விஜயோட வீட்லேயும் எல்லோரும் சுறுசுறுப்பாக வீட்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி இந்த திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் வெள்ளையடித்து எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு அந்த திருவிழா மயமாக அன்றைக்கி இருந்தது. 9ஆம் தேதி 9வது நாள் இரவு 8 மணி இல்லை 9 மணிக்கு எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றி வச்சு, வாசலில் விளக்கு ஏற்றி வச்சு, வாசலோட திண்ணையில் அம்பாளுக்கு வந்து புது பாத்திரத்தில் கஞ்சி பண்ணி அந்த பாத்திரத்தில் சுற்றி வேப்பலை கட்டி அந்த பேச்சியம்மனுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து இது அந்த ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கே மாலாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வருஷா வருஷம் ஆனால் வந்து குழந்தைங்க யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் 9 மணிக்கே எல்லாரையும் தூங்க போக பண்ண வச்சுருவாங்க. அதனால் யாருமே அந்த நிகழ்வு வந்து அந்த 9 மணிக்கு அப்புறம் வெளியிலையும் வரமாட்டாங்க. ஊரே வந்து ரொம்ப காமாயிடும், குழந்தைங்கள்லாம் போய் தூங்கிடுவாங்க. அதனால் அந்த 3-4 வருஷம் மாலா வந்து கூட இந்த நிகழ்வு வந்து அவள் வந்து பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லாரும் வாசல் வச்சுட்டு 9 மணிக்கு எல்லாரும் கதவை சாத்தி அவங்க 7 மணிக்கே எல்லாரும் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போய் படுத்துடுறாங்க. மாலாவும் அவள் அப்பா அம்மாவோட அவளுக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் போய் படுத்துடுறான். ஒரு அவளுடைய அந்த முதல் நிசை தூக்கம் ஆன பிறகு திடீர்னு வந்து அவள் வந்து முழிக்கிறான். என்னன்னா அவள் காதில் வந்து ஏதோ சலங்க சத்தம் கேட்கறது. ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு மெதுவாக அந்த ஜன்னலை வந்து திறக்கிறான். அது வந்து அவங்க வீட்டோட நார்த்தர்ன் சைடு அந்த ஜன்னல் இருக்குது. அதனால் தூரத்துலேருந்து யார் வந்தாலும் தெரியும். இவங்க வீடு வந்து வெஸ்ட்டு நோக்கி இருக்குது. அதனால் யார் வந்தாலும் அந்த ரோட்டில் வந்தாலும் இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா தெரியும். அப்போ அந்த சில் சில்னு அந்த சலங்க ஒலி மட்டும் நல்லா கொஞ்சம் லவுடாக கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி வரவே கையில் வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து இந்த ராந்தல் விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ராந்தல் விளக்கு கையில் வச்சுட்டு ஒரு சின்ன பொண்ணு அங்கே வந்து நல்ல தலையை சீவி நிறையா பூ வச்சு கையில் ஃபுல்லாக வளையல் போட்டு ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு நடந்து வர. ஆனால் அவள் மூஞ்சி மட்டும் மாலாவால் பார்க்க முடியலை. அப்போ இந்த கதை வந்து இவங்க இவ்வளோ தூரம் அவங்க நடக்கிறது கண்டிப்பாக இது உண்மைதான் போல இருக்குது அப்படிங்கிற இதில், ஆனால் இவளுக்கு அந்த இடத்து வெளியில் போகிறதுக்கும் இவளுக்கு பயம். அதனால் அந்த ஜன்னல் வழியாக அந்த பொண்ணை பார்க்குறான். திடீர்னு அந்த பொண்ணு கையில் இருந்த விளக்கை வந்து தூக்கி எல்லா 360 டிகிரிஸ் வந்து சுற்றி பார்க்குறான் ஏதாவது இருக்கா. அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த விளக்கு ஒளி வந்து அந்த பெண்ணோட மூஞ்சியில் படவே மாலாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா அங்கே வந்து நடந்து வந்தது வேறு யாரும் இல்லை, பாலா தான். அதுக்கு மேலே இவளுக்கு வந்து அது அங்கே நிற்க அவளால் முடியல. மடமடன்னு வந்து ஓசப்படாமல் போய் அந்த வீட்டுக்கு பின்புறமாக ஒரு கதவு ஒன்று இருக்குது, அதை வந்து மெதுவாக திறந்து வெளியில் போய் சைட்டில் வந்து மாலா வந்து அப்படியே டிப்டோ பண்ணி அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு போயிடுறான். அப்போது பாலா வந்து அந்த வீட்டை வந்து க்ராஸ் பண்ணுறச்ச திரும்பி பார்க்குறான். மாலா வந்து பாலாவை பார்க்குறா. ஆனால் மாலா மூஞ்சியில் பாலா மூஞ்சியில் இவளை பார்த்ததான ரெக்கக்னிஷனுக்கு இல்லை. அதை பார்த்தவொடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறது. ஏன் வந்து பாலா வந்து தெரிஞ்சும் ஏன் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு. எதையுமே தெரியாத மாதிரி பாலா வந்து திருப்பி ரோடை ஃபேஸ் பண்ணி திருப்பி தன்னோட நடையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடுறான். மாலாக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக். ஒன்று பாலா தங்கிட்ட பேசாமல் போனது, இன்னொன்று இவங்க சொல்கிற பேச்சியம்மன் வந்து பாலாவாக இருக்கா அப்படிங்கிறது. இது ரெண்டுமே அவள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவள் வந்து எதுவும் சொல்லாமல் அவனா அவள் கண்ணில் வந்து அவ்வளோ சோகமும் அப்படியே தார தாரையாக அவள் கண்ணிலேருந்து கண்ணீரும் வருது. அழுதுகிட்ட எந்த பக்கமாக வந்தாலும் அது மாதிரியாக உள்ளே போய் திருப்பி போய் யாருக்கும் தெரியாமல் படுத்துடுறான். ஆனால் படுத்தவளுக்கு தூக்கம் வரல. இது திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறான். அது இல்லை, அது நம்மளோட பிரம்மையாக இருக்கும். இது வந்து பாலாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தால் கண்டிப்பாக எங்கிட்ட பாலா பேசியிருப்பா அப்படிங்கிற தாட் மட்டும் அவளை விடவே இல்லை. அப்புறம் இதே இதில் இருந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 hour வந்து தண்ணியை அறியாமல் தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது. அடுத்த நாள் காலையும் அந்த யூஷுவலாக இருக்கிற என்தூசியாசம் மாலாக்கிட்ட இல்லை. தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு விஜய்கிட்ட போகிறான். விஜய்கிட்ட போய் சொல்கிறான், நான் வந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு போகணும் வரியா அப்படின்னு கேட்குறான். விஜய்க்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா நம்ம போகலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்போ போகிறாங்களோ அப்போ தான் நம்ம போகணும், இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம போகணும், வா போகலாம் அப்படிங்கிறான். சரி என்ன தலையாட்டிட்டு இரு, கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லிட்டு போய் தன் வேலையை முடிச்சுட்டு சரி இப்போ வா போகலாம் அப்படிங்கிறா விஜய். சொன்னவொடனே அந்த ரெண்டு பேருமா சேர்ந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போனவுடனே அங்கே ஒரு பூசாரி இருக்கார். அவர் வந்தவுடனே, ஏமா இப்போவே வந்துட்டீங்கன்னா, அவர் வந்து பேச்சியம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அந்த புத்தாடையெல்லாம் வந்து எடுத்து அதை வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வளாகத்துலேயே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துடுறா மாலை. எதுவுமே வந்து விஜய்கிட்ட பேசலை. விஜய் வந்து அவளை கேட்குறா 2-3 தடவை, என்ன விஷயம் இங்கே வந்து உட்காந்துட்டேனா, இல்லை இல்லை நான் வந்து எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி இந்த அம்மனை வந்து சேவிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன். அப்போ விஜய் வந்து சொல்கிறா, சரி நீ இங்கே இரு, நான் போய் தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் நமக்கு வந்து மாம்பழம் 2 பறிச்சுன்னு வரேன் அப்படிங்கிறா. சரின்னு தலையாட்டிட்டு மாலா வந்து பேசாமல் இருக்கா. விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் அவளோட ஓன் தாட்ஸில் என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாமல் புரியாமல் அங்கே மாலா இருக்கிறச்ச அந்த கோயில் உள்ளேருந்து பாலா வந்து வெளியில் வரா. வெளியில் வந்த பாலா அப்போ வந்து இவளை பார்த்து சிரிக்கிறான். உட்கார்ந்து இருந்த மாலா வந்து ஏஞ்சி நின்று அவளை பார்த்து சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதான்னு ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ்லாம் அவளை பார்க்குறான். பாலா அங்கேருந்து வந்துட்டு எதுவுமே நடக்காதவன் மாதிரி, நல்லாயிருக்கா திருவிழாவை பார்த்தியா, நானே உன் கூட வரலான்னு நினச்சேன் அப்படின்னு அவள் வந்து பேசவே மாலா வந்து எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்துட்ருக்கா. அப்புறமா கேட்குறா, என்ன ஆச்சு, ஏன் எப்பவும் மாதிரி நீ பேசலை அப்படின்னு கேட்குற. அதுக்கு மாலா வந்து தயங்கி தயங்கி சொல்கிறா, இல்லை நேத்திக்கு வந்து நீ நகர்வலம் வந்த அப்போ நான் உன்னை பார்த்தேன், ஆனால் நீ பார்க்காம நீ போயிட்ட, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படிங்கிற. அப்போது பாலா வந்து கலகலன்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, இவ்வளோதானா, இதுக்கு தான் இப்படி இருக்கியா, சரி உட்காரு அப்படிங்கிறான். உட்காந்தோடனே மாலா கையை வந்து பிடிச்சிண்டு அவள் கண்ணுக்குள்ளே பார்த்துட்டு, அந்த கண்ணுக்குள்ளே அந்த உண்மை இருந்தது. உண்மையோட ஒரு அக்கறையும் மாலாவால் பார்க்க முடிச்சு. அவளை பார்த்து, இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவு எந்த காரணத்துலேயும் மாறாது. நாளைக்கு உனக்கும் இந்த நிலை வரலாம். அப்போ வந்து நீ என்னை பார்க்கலையே, நீ வந்து என்னை தெரியாத மாதிரி போனிய அப்படின்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா உன் கடமை அப்போ முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் என் கடமையை செய்யறச்ச எனக்கு வேறு எதுவும் என் கண்ணில் வந்து தெரியாது. அதனால் இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டு வாழ்க்கையில் இன்னும் நம்ம முன்னாடி போகிறச்சா அந்த கடமைகள் நமக்கு குறுக்க வரைச்ச அதில் வந்து நமக்குள்ள அந்த கேப்பு இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுண்டு அவங்க அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் அதை கொடுத்து நம்ம வாழச்ச நம்மளோட வாழ்க்கை இன்னும் அற்புதமாக இருக்கும். அதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு மாலாக்கு அட்வைஸ் பண்ணுறா. மாலாக்கு அப்போ தான் புரியுது, பாலா வந்து தான் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு கடமையும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் தனக்கு தோணினதை மட்டுமே செய்கிற ஒரு பெண் இல்லை, அவளுக்கும் சில கடமைகள் இருக்குது, அவளை வந்து தான் புரிஞ்சுக்க முற்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரவே ரெண்டு பேரும் பழைய மாதிரி சிரித்து பேசுகிறாங்க. அப்போது தன்னையே மறந்து மாலா பேசுறச்சா பாலான்னு சொல்கிறா, சரி இப்போ நீ வீட்டுக்கு போ, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், நான் என் கடமையை செய்கிறேன், நீ உன் கடமையை செய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம திருப்பி அந்த கோயிலுக்குள்ளே பாலா வந்து போயிடுறான். அற்புதங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.